நம்ம குரல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வழக்கறிஞர் ஜார்ஜ் மார்க்ஸ், தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான கூட்டமைப்பு. அனைவருக்கும் பெரியார் பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பேசிய விஷயங்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் நம்மளுடைய சங்க தலைவிகளும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் தொடர்ந்து நம்ம குரலில் பதிவிட்டு வராங்க. நான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்துக்க இருக்கிறது பெரியாரை பார்த்து நான் வியக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதில் முக்கியமானது சிக்கனமாக அவர் வாழ்ந்த விதம், அந்த சிக்கனத்தை வந்து மக்களுக்கு போதித்த விதம். அவரே சிக்கனமாக வாழ்ந்தார், அந்த சிக்கனத்தினால எவ்வளவு தூரம் நம்ம பொருளாதாரத்தை மிச்சம் பண்ண முடியும்னு மக்களுக்கும் வந்து பல்வேறு கட்டங்களில் எடுத்து கூறியிருக்கிறார். அடுத்ததாக வந்து விவசாயத்தில் வந்து அவர் கொண்டு வந்த பல்வேறு அதிரடியான கருத்துக்கள், இது ரெண்டே இன்னைக்கு நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இவை இரண்டுமே, இந்த இரண்டு கருத்துக்களுமே விவசாயம் சார்ந்தும் சிக்கனம் சார்ந்தும் அவர் கூடிய இரண்டு கருத்துக்களும் ஒன்று ஒன்று தொடர்புடையது. இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பீடு செய்யும் பொழுது தேவையான அளவுக்கு அதிகமாகவே மழை பெய்யக்கூடிய மாநிலம்தான். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா மழை காலங்களில் வெள்ளப்போக்குகளும் மழை இல்லாத காலங்களில் பஞ்சங்களும் இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா, நம்ம வரக்கூடிய நீரை வந்து முழுமையாக சேமித்து வைக்கக்கூடிய வசதிகள் இல்லாததும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் இல்லாததும் தான் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தண்ணீர் தட்டுப்பாடுக்கான காரணம். இதில் முக்கியமாக விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கும், நீர் பற்றிய மேலாண்மை கருத்துக்கள் வந்து விவசாயிகளாகட்டும் அல்லது மக்களாகட்டும் நம்ம யார்கிட்டையுமே கிடையவே கிடையாது. அதை வந்து அன்றைக்கு பெரியார் வந்து குறிப்பிடுறாரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா விவசாயத்தில் அளவுக்கு அதிகமாக தண்ணியை வந்து பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ பூ பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் பூ வியாபாரம் அதிகமாக நடக்குது. இந்த பூவினால் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இந்த பூவை வச்சு பெண்களை அலங்கார பொருளாக பயன்படுத்துறதுக்காகத்தான் அந்த பூ பயன்படுது, அல்லது இறைவனுக்கு படைக்கிறதுக்காக அந்த பூ பயன்படுது. ஆனால் அந்த பூ வந்து முக்கால்வாசி விவசாய நிலங்களையும் தண்ணீர் தேவையும் எடுத்துக்குது. இதனால் மனிதர்களுக்கோ மற்ற எதுக்குமோ விலங்குகளுக்கோ எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த பூ விவசாயத்தை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் குறைக்க சொல்கிறாரு, அல்லது பூ விவசாயத்திற்கு தண்ணீர் செலவு அல்லது விவசாய நிலத்தை பயன்படுத்துகிறத வந்து தடுக்கிறத பற்றி பெரியார் பேசியிருக்கிறார். அதே மாதிரி கரும்பு, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கரும்பு விவசாயம் அதிகமாக இருக்குது. இந்த கரும்புங்கிறது நம்ம நாட்டு பயிர் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி. அந்த காலத்தில் இருந்த தமிழர்கள் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய பாரம்பரிய திராவிடர்கள் முன்னோர்கள் ஆகட்டும், இனிப்புன்னு அவங்க நினைக்கும்போது ஒரு பழங்கள் அல்லது வந்து தேன் அல்லது பனை வெல்லம் அல்லது தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பு வகைகளை தான் வந்து பயன்படுத்தினாங்க. கரும்புங்கிற ஒரு பயிர் இங்கே வந்து கிடையாது. வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட இன்றைக்கு பயிர் வந்து நம்மளுடைய எல்லா விவசாய நிலங்களையும் ஆக்கிரமிச்சிருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய அந்த பாரம்பரியம் சார்ந்த இனிப்புகளை தவிர்த்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய இனிப்பு எதுன்னு பார்த்தோம்னா இந்த சீனின்னு சொல்லக்கூடிய இந்த இனிப்புகள் தான். ஆனால் பெரும்பான்மையான அந்த கரும்பு சாறுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. வெளிநாட்டு மதுபானங்கள் தயாரிக்க இங்கே உள்ள நீர் வளத்தை வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த கரும்பு விவசாயத்தை வந்து அழிக்க சொன்னார். அதே மாதிரி தானிய உணவுகளுக்கும், குறிப்பாக நெல்லுன்னு பார்த்தோம்னாக்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய குட்டை ரக நெல்கள், நம்ம பாரம்பரிய நெல்களுக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் தேவைகள் இருக்காது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய குட்டை அரிசிகள் வந்து பயங்கரமாக தண்ணீர் தேவை எடுத்துக்கும். அதனால் மெயினாக இந்த மாதிரி விஷயங்களில் தண்ணீர் தேவையை அதிகமாக பயன்படுத்தாமல் தானிய உற்பத்தியை, சிறுதானிய உற்பத்தியை அதிகப்படுத்தி அதை ஆடு மாடு கோழிகளுக்கு கொடுத்து ஆடு மாடு கோழிகளை வந்து மனிதன் உண்ண பழக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து பெரியார் பேசியிருக்கிறார். இன்றைக்கு வந்து இறைச்சி முட்டை போன்ற ஒதுக்கப்பட்ட உணவுகள், ஒரு காலத்தில் வந்து இறைச்சி முட்டை சாப்பிட்டாலே ஆபத்து, ஆனால் இன்றைக்கு எல்லாரும் இறைச்சி முட்டையை வந்து நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கருத்தை வந்து முட்டை இறைச்சி மேலே வந்து கடுமையான வந்து கட்டுப்பாடுகளும் கடுமையான விமர்சனங்களும் இருந்த காலகட்டத்திலே முன் வச்சவர் தந்தை பெரியார். அதாவது தானிய உணவுகளை மனிதர்கள் உற்பத்தி பண்ணி அதை விலங்குகளுக்கு கொடுத்து விலங்குகளை வந்து மக்களை உண்ண பழக்கணும், இதன் மூலமாக குழந்தைகளுக்கு வந்து புரதச்சத்து குறைபாடு நீங்கி ஆரோக்கியமாக இருப்பாங்க, அதனால் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் குறைஞ்சி பொருளாதார ரீதியாக மக்கள் வாழ்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பல்வேறு வந்து புரட்சிகரமான கருத்துக்களை கூறினார். அன்றைக்கு இருந்த அந்த ஹைப்ரிடுன்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட தானிய உணவுகளை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார். அதே மாதிரி இன்றைக்கு வந்து நம்மாழ்வர்கள் பேசக்கூடிய, நம்மாழ்வார் போன்ற பல்வேறு அறிஞர்கள் பேசக்கூடிய இந்த செயற்கை உரங்கள் மூலமாக தானியங்கள் விஷமாகிறத பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் பேசியிருக்கிறார். இன்றைக்கு கூட விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தினமும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்போ வந்து அதிகப்படியாக வந்து நீரை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வீணாக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கோம். எதிர்காலத்தில் மூன்றாம் உலகப் போர் நடந்தால் நீருக்காகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஏன்னா நீருங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒன்று. ஒரு பொருள் உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் தேவை இருக்கிறது. ஒரு கார் உருவாகணுமா எத்தனையோ லட்சம் லிட்டர் வந்து தண்ணீர் வீணாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கார் வந்து உருவாகிறது, ஒரு ஆரஞ்சு பழம் உருவாக 400 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இதை தான் வந்து மறைநீர் கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மறைநீர்னால் ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணீர் தேவை இருக்குதோ அதுதான் மறைநீர் கோட்பாடு. சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்த மறைநீர் கோட்பாடை பயன்படுத்தி எதெல்லாம் வந்து தண்ணீர் தேவை அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வெளிநாடுகள்லேருந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் வந்து இதை பற்றி எந்த நீர் மேலாண்மை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தண்ணீர் தேவையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி அந்த பொருட்களை வந்து இது உற்பத்தி பண்ணுறோம். நீருக்கான விலையோ நீருக்கான மதிப்பையோ நம்ம கணக்கிடுறதே இல்லை. இப்போ இந்த ஆரஞ்சு பழங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து வாழை, மா, கொய்யா, இதெல்லாம் வந்து ஒரு சில பருவங்களில் தான் வளரும். அதற்கு தான் வந்து தண்ணீர் நம்ம செலவழிக்கலாம். இது வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடியது. ஆரஞ்சு பழங்கள் நம்ம பெருவாரியாக சாப்பிடக்கூடியதில்லை. ஆனால் இங்கே விளையக்கூடிய ஆரஞ்சு பழங்கள் ஆகட்டும், அல்லது தேநீர், டீ சாப்பிடக்கூடிய டீத்தூள் உற்பத்தி பண்ணக்கூடிய மலைகளை அழித்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்கள், காஃபி தோட்டங்கள், தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு வந்து நீராகாரம்தான். மோரோ அல்லது கஞ்சி வடித்த தண்ணியோ தான் குடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும், கோடை காலத்தில் கடுமையான வெயில், அக்னி நட்சத்திர வெயிலில் கூட 12 மணி 1 மணிக்கு டீ குடிக்கக்கூடிய கலாச்சாரம் வந்து எல்லா இடத்துலையும் பெருகிருச்சு. ஆனால் இங்கே விளையக்கூடிய முதல் தரமான தேநீர் தூளும் காஃபி தூளும் வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. எல்லா மலைகளும் இயற்கை மலைகள் அழிக்கப்பட்டு அங்கே வந்து தேயிலை காபி தோட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு இவை அனைத்தும் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதனால் உள்ளூர் விவசாயம் இயற்கை சூழல் வந்து பாதிக்கப்படுது. அவன் அவ்வளோ தூரம் அந்த விர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லக்கூடிய மறைநீரை வந்து, அதாவது ஒரு பொருள் உருவாக தண்ணீர் தேவை எவ்வளோ இருக்கோ அதான் மறைநீர்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஆரஞ்சு பழம் வந்து விற்பனை செய்கிறோம்னா அதன் மூலமாக 400 லிட்டர் தண்ணீர் வந்து அவனுக்கு வந்து மிச்சமாகுது வெளிநாட்டுக்காரவங்களுக்கு. அப்போ தண்ணீருடைய மதிப்பை வந்து அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். இங்கே வந்து தண்ணீருடைய மதிப்பு புரியாதனால வறட்சியான காலங்களில் ஆறுகளில் சாக்கடையும், நீர் காலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டது நடக்குது. பல்வேறு ஏரிகள் காணாமல் போய் இன்றைக்கு பில்டிங்கில் ஆயிடுச்சு. இது போன்ற பல்வேறு விஷயங்களை அந்த காலத்திலே வந்து பெரியார் வாழ்ந்த காலத்திலே வந்து தண்ணீர் தேவையை பற்றியும் சிக்கன நடவடிக்கைகளை பற்றியும் பல்வேறு உரையாட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் படிக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாகவும், ஒரு இந்த காலத்திலே இவ்வளோ பேர் யோசிக்காத விஷயத்தை அந்த காலத்திலே ஒரு அதிகம் படிக்காத ஒரு பெரியார் யோசித்திருக்காருங்கிறது மிகவும் வியப்பான விஷயம். பெரியார்கிட்ட நான் வியந்து பார்த்த உணர்வுகள், இந்த விவசாயம் சார்ந்து அவர் கூறிய கருத்துக்களும் சிக்கனம் சார்ந்து அவர் பயன்படுத்திய நடவடிக்கைகளும் தான். அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தோம்னா குறைவான வருமானத்தில் நம்ம சந்தோஷமாக நிறைவாக வாழ முடியும். அதனால் அதிக பணச்சேவையோ அல்லது எந்த ஒரு பொருளையுமே தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறதோ, தேவையில்லாத ஒரு பொருளை வந்து ஆடம்பரமாக வாங்குறதோ, தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுறதோ எதிர்காலத்தில் நம்மளை துன்பத்தில் ஆழ்த்தும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பெரியார் பிறந்த தின வாழ்த்துக்கள். நன்றி.